ஞாயிறு சிந்தனை.
எனதரும அன்புள்ளங்களே, அவரவருக்கு உரியது அவரவருக்கு கொடுக்கப்பட்டால் இந்த மண்ணகம் விண்ணகமாக மாறிவிடும் என்பது உறுதி. ஆனால் அவரவருக்கு உரியது அவரவருக்கு கிடைக்காமல் இருப்பதால்தான் உலகம் சிறிது சிறிதாக நரகமாக மாறி வருகின்றதோ என்று எண்ணத் தோன்றுகின்றது.
சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும், கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள்
என்ற புகழ்பெற்ற வரிகளை இன்றைய நற்செய்தியின் இறுதியில் சொல்கின்றார் இயேசு. விவிலியம், கிறிஸ்தவம் என்ற எல்லைகளை தாண்டி பொருளாதாரம், அரசியல் என்ற பல சூழல்களில் மேற்கோளாக பயன்படுத்தப்படும் ஒரு புகழ்பெற்ற வாக்கியம் இது. புகழ்மிக்க இந்த கூற்றுக்கு பலவாறாக விளக்கங்கள் சொல்பவரும் உண்டு. இயேசு கூறிய இந்த புகழ்மிக்க கூற்றையும் அவர் அப்படி சொன்ன சம்பவத்தின் பின்னணியையும் இந்த ஞாயிறன்று நாம் சிந்தித்து பயன்பெறுவோம். அன்பு நெஞ்சங்களே, சீசருக்கும் கடவுளுக்கும், பொதுவாக யாருக்குமே அவரவருக்கு உரியதை கொடுங்கள் என்று இயேசு எப்போதும் சொல்லி வந்தார். இயேசு சொன்ன இந்த உண்மையால் பெரிதும் பாதிக்கப்பட்டவர்கள் யார்? மதத்தையும் கடவுளையும் தங்கள் தனி சொத்தாக பாவித்து மக்களுக்கு உரிய கடவுளை அவர்களுக்கு கொடுக்க மறுத்த பரிசேயர்களும் மதத்தலைவர்களும் இயேசு சொன்ன இந்த உண்மையால் பெரிதும் பாதிக்கப்பட்டவர்கள். அன்புள்ளங்களே, மத்தேயு நற்செய்தி 22 பிரிவிலிருந்து நமக்கு வழங்கப்பட்டுள்ள இன்றைய நற்செய்தியை மேலோட்டமாக பார்த்தால் எளிய ஒரு நிகழ்ச்சியைப் போல் தெரிகின்றது. ஆனால் இந்த நிகழ்வின் பின்னணியில் புதைந்திருக்கும் அடுக்கடுக்கான பல அம்சங்களை அலசினால் பல உண்மைகளை, பல பாடங்களை நாம் பயில முடியும். முயல்வோம், வாருங்கள்.
அன்பின் ஆட்சியை கொண்டு வந்த தெய்வமே, அன்பரின் நிர்வாருமே, அசைந்தாடும் அருக்கரத்தால் அமைதியை நீத்தாருமே.
எனதருமை அன்புள்ளங்களே, கடந்த 3 வாரங்களாக இயேசு கூறிய ஓமைகள் மூலம் கசப்பான பல பாடங்கள் பரிசேயர்களுக்கு வழங்கப்பட்டன. அந்த உண்மைகளை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக பரிசேயர்கள் இயேசுவை எப்படியாவது வென்றுவிடும் வெறியில் மற்றொரு குழுவினரையும் தங்களோடு சேர்த்துக் கொள்கின்றனர். அவர்கள்தாம் ஏரோதியர்கள். அன்புள்ளங்களே, பரிசேயர்களும் ஏரோதியர்களும் கொள்கை அளவில் எதிரிகள். யூத குலத்தில் கடவுளுக்கு மிகவும் பிரமாணிக்கமாக இருப்பவர்கள் தாங்கள் மட்டுமே என்று எண்ணி வந்தவர்கள் பரிசேயர்கள். எனவே கடவுளின் அதிகாரத்திற்கு சவால் விடும் வகையில் அமைந்திருந்த ரோமைய ஆட்சியையும் பேரரசரான சீசரையும் முற்றிலும் வெறுத்தவர்கள் பரிசேயர்கள். ஏரோதியர்கள் இதற்கு முற்றிலும் மாறுபட்டவர்கள். யூத சமுதாயத்தின் பச்சோந்திகள் என்று அழைக்கப்பட்ட இவர்கள் சீசருக்கு சாமரம் வீசிய ஏரோதுடன் இணைந்து ரோமைய அரசுக்கு சாதகமாக பணிகள் செய்தனர். கொள்கையளவில் இருவேறு துருவங்களாக, ஜென்ம பகைவர்களாக இருந்த பரிசேயர்களும் ஏரோதியரும் இப்போது சேர்ந்துவிட்டனர். இதற்கு காரணம் என்ன? இவர்கள் இருவருக்கும் ஒரு பொதுவான எதிரி முளைத்துவிட்டார். அவர்தான் இயேசு. அன்பு நெஞ்சங்களே, அரசியல் உலகில் நண்பர்கள், எதிரிகள் என்பவர்கள் ஒவ்வொரு தேர்தல் நேரத்திலும் மாறுபவர்கள் என்பதை நாம் இந்தியாவிலும் இன்னும் பிற நாடுகளிலும் பார்த்து வருகின்றோம். பாம்பும் கீரியும் போல ஒருவரை ஒருவர் அழிக்க ஆசைப்படும் அரசியல்வாதிகள் கரங்கள் கோர்த்து மேடைகளில் தோன்றுவதை பார்த்து நாம் பலமுறை வேதனையில் சிரித்திருக்கின்றோம் அல்லவா? இப்படி ஒரு காட்சியை மீண்டும் நமக்கு நினைவுறுத்துகின்றது இன்றைய நற்செய்தியின் ஆரம்ப வரிகள். ஏரோதியர்கள் முழுமையான அரசியல்வாதிகள், பரிசேயர்கள் தங்களை மதத் தலைவர்கள் என்று கருதுபவர்கள். அரசியலும் மதமும் இணைந்து இயேசுவை ஒழிக்க திட்டமிடுகின்றனர். அன்பு நெஞ்சங்களே, அதிகாரத்தை, சுயநலத்தை காத்துக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் எழும்போது கொள்கைகளை மூட்டை கட்டி வைத்துவிடும் அரசியல் பச்சோந்திகளைப் போல நாமும் வாழ்வில் அவ்வப்போது நிறம் மாறுகின்றோமா என்ற கேள்வியை இன்று எழுப்புவது அவசியம். ஒரு குறிப்பிட்ட ஆதாயத்திற்காக நமது உயர்ந்த கொள்கைகளை விட்டுக் கொடுத்த நேரங்கள் அல்லது உண்மையை மறுத்த நேரங்கள் எத்தனை எத்தனை? குறிப்பிட்ட ஒருவரை பழிவாங்குவதற்காக அல்லது அவரை வெல்வதற்காக நம் மனசாட்சியை அடமானம் வைத்த நேரங்கள் எத்தனை எத்தனை? அன்பு நெஞ்சங்களே, இந்த கேள்விகளுக்கு உண்மையான விடைகள் தேடினால் நம் வாழ்விலும் அரசியல் எவ்வளவு தூரம் ஊடுருவியுள்ளது என்பது தெளிவாகும்.
அவர் செய்த நன்மைகளை
என தருமை அன்புள்ளங்களே, கொள்கைகளை புறந்தள்ளிவிட்டு கூட்டணி சேர்ந்து வரும் பரிசேயர்கள் மற்றும் ஏரோதியர்களுடன் இயேசு மேற்கொண்ட அந்த உரையாடல் நமக்கு அடுத்த பாடம். நேர்மையோடு செயல்பட முடியாத பரிசேயர்களும் ஏரோதியர்களும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் போலி வார்த்தைகளை பயன்படுத்தினர். இதற்கு முற்றிலும் மாறாக இயேசு நேரடியாகவே வெளிப்படையாகவே பேசினார். இதனை நற்செய்தியாளர் மத்தேயு தனது 22 பிரிவில் இவ்வாறு பதிவு செய்துள்ளார்.
இயேசு அவர்களுடைய தீய நோக்கத்தை அறிந்து கொண்டு, வெளிவேடக்காரரே, ஏன் என்னை சோதிக்கின்றீர்கள்? வரி கொடுப்பதற்கான நாணயம் ஒன்றை எனக்கு காட்டுங்கள் என்றார். அவர்கள் ஒரு தெனாரியத்தை அவரிடம் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களிடம், இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவமும் எழுத்தும் யாருடையவை என்று கேட்டார். அவர்கள், சீசருடையவை என்றார்கள். அதற்கு அவர், ஆகவே சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும் கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்று அவர்களிடம் கூறினார்.
அன்பு நெஞ்சங்களே, வரி செலுத்த பயன்படுத்தப்பட்ட தெனாரியம் என்ற நாணயம், அந்த நாணயத்தை பார்த்த பின் இயேசு சொன்ன அந்த புகழ்மிக்க வார்த்தைகள் ஆகியவை நமது 3வது சிந்தனை. தெனாரியம் என்ற அந்த நாணயத்தின் ஒருபுறம் ரோமைய பேரரசர் சீசரின் உருவமும் தெய்வீக அகுஸ்து சீசரின் மகன் திபேரியூ சீசர் என்ற வார்த்தைகளும் பொறிக்கப்பட்டிருந்தன. நாணயத்தின் மறுபக்கம் போன்டிஃபெக்ஸ் மாக்சிமுஸ், அதாவது குருக்களுக்கெல்லாம் பெருங்குரு என்ற வார்த்தைகளும் பொறிக்கப்பட்டிருந்தன. இவ்வாறு சீசர் தன்னை வெறும் அரசியல் தலைவனாக மட்டுமல்லாமல் மதத் தலைவனாகவும் கடவுளாகவும் காட்டுவதற்கு அந்த நாணயங்களை உருவாக்கியிருந்தார். சீசருக்கு வரி கொடுப்பதா வேண்டாமா என்று கேட்டவர்களிடம், சீசரின் உருவங்கள் பொறிக்கப்பட்டிருந்த நாணயங்களை சீசருக்கு கொடுங்கள் என்று சொன்ன இயேசு அத்தோடு தன் பதிலை நிறுத்தியிருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தைகளை சொன்ன அதே மூச்சில் இயேசு,
சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும் கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள்
என்று அழுத்தம் திருத்தமாக கூறுகின்றார். அன்பு இதயங்களே, இயேசு கூறிய இந்த வார்த்தைகள் பல வடிவங்களில் பல சூழல்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. சீசரையும் கடவுளையும் இணைத்து இயேசு பேசியது அரசியலையும் மதத்தையும் இணைத்து சிந்திக்க நமக்கு ஒரு வாய்ப்பை தந்துள்ளது. மனித வரலாற்றில் மதமும் அரசியலும் மோதிக்கொண்ட காலங்களும் கைகோர்த்து நடந்த காலங்களும் உண்டு. மத நிறுவனங்களில் அரசியல் புகுந்துள்ளதையும் அரசியலுக்கு மத சாயங்கள் பூசப்படுவதையும் நாம் இப்போது அதிக அளவில் கண்டு வருகின்றோம். கடவுள் நம்பிக்கையற்றவர்கள் என்று தங்களை மேடைகளில் பறைசாற்றும் அரசியல் தலைவர்கள் தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் மட்டும் மதத் தலைவர்களை சந்திப்பது, மத வழிபாடுகளில் ஈடுபடுவது என்று தங்கள் நிறத்தை மாற்றுவதை காண்கின்றோம். அன்புள்ளங்களே, அரசியல் தலைவர்களும் அரசியல்வாதிகளும் இறைவனின் துணையை ஆசீரை நாடிச் செல்வதில் தவறு ஏதுமில்லை. ஆனால் இறைவனையும் இறைவனின் அடையாளங்கள் திருத்தலங்கள் ஆகியவற்றையும் தங்கள் அரசியல் ஆதாயங்களுக்காக பயன்படுத்துகிறார்களே, அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசியல்வாதிகள் ஆண்டவனின் சன்னதியில் பணிவோடு நுழைகின்றனர். பிறகு அந்த ஆண்டவனை பீடங்களிலிருந்து இறக்கி வைத்துவிட்டு தங்களை அந்த பீடங்களில் ஏற்றிக்கொள்கின்றனர். தன்னையே கடவுளாக்கிக் கொண்ட சீசரின் காலம் முதல் அரசியல்வாதிகளை பீடித்துள்ள இந்த வியாதி இன்னும் நீங்கவில்லையே. அன்பு நெஞ்சங்களே, அரசியலுக்கு மதசாயம் பூசப்படுவது வரலாற்றின் ஒரு பக்கம் என்றால், மதங்களில் மத நிறுவனங்களில் அரசியலை கலப்பது வரலாற்றின் மறுபக்கம். மதமும் அரசியலும் கலந்த இந்த வரலாறு இன்றும் தொடர்கின்றது. இச்சூழலில் நமக்கு இன்று இயேசு கூறும் இந்த வார்த்தைகள் மிகவும் தெளிவாக ஒலிக்கின்றன. சீசரின் உருவம் பதித்த நாணயத்தை சீசருக்கு தருவது போல கடவுளின் உருவம் பதிந்துள்ள நம்மை கடவுளுக்கு வழங்க வேண்டும் என்று இயேசு கூறுகின்றார். நம்முடைய பதில் என்ன? இறுதியாக அன்புள்ளங்களே, இந்த ஞாயிறன்று இரு காரணங்கள் நம்மை கொண்டாட்டத்திற்கு அழைக்கின்றன. இந்திய மண்ணில் காலடி தடம் பதித்த முதல் திருத்தந்தை என்ற புகழுக்கு உரியவர் திருத்தந்தை ஆறாம் பால் அவர்கள். அவர் 1964 ஆண்டு மும்பை மாநகரில் நடைபெற்ற அகில உலக திருநற்கரணை மாநாட்டிற்கு வருகை தந்ததன் பொன்விழாவை இந்த ஆண்டு கொண்டாடுகின்றோம். இந்த பொன்விழா ஆண்டில் திருத்தந்தை ஆறாம் பால் அவர்களை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்ஞாயிறன்று முத்திப்பேறு பெற்றவராக உயர்த்துகிறார் என்ற மகிழ்வான செய்தியை நாம் கொண்டாடுகின்றோம். இரண்டாவதாக, கடந்த இரு வாரங்களாக குடும்பங்களை மையப்படுத்தி வத்திக்கானில் நடைபெற்ற சிறப்பு ஆயர்கள் மாமன்றம் இந்த ஞாயிறன்று நிறைவுக்கு வருகின்றது. குடும்பத்தினர், பொதுநிலையினர் திரு அவையின் உயிர் நாடிகள் என்பதை உணர்வதற்கு இந்த மாமன்றம் வழியே இறைவன் அளித்த வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி இந்த உண்மையையும் நாம் இன்று கொண்டாடுகின்றோம். ஆம் அன்புள்ளங்களே, குடும்பங்களும் பொதுநிலையினரும் திரு அவையின் உயிர் நாடிகள்.
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.